இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதற்றப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல நாம நம்மை பற்றி தெரிந்து கொண்டோம். பிறகு பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம். அவருக்கும் நமக்கும் உறவு ஏற்பட்டிருக்கு. அவரோடு தினமும் பேச முடிகிறது. அவருடைய தரிசனமும் நமக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ இதுக்கு அப்புறமா நிறைய கேள்விகள் நம்ம வாழ்க்கையோட இணைந்திருக்கு. அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் நாம இன்னைக்கு விடை காண போகிறோம். எப்பவும் போல நம்ம கேள்விகளுக்கு விடை அளிக்க வந்திருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி.
பரந்தாமத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் எதுக்காக கீழே இறங்கி வரணும்? நான் அங்கே இருந்திருக்கலாமே.
விதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விதைக்குள்ள வந்து அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்கு. ஒரு மரத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அடங்கி இருக்கு. எப்படி பூ இருக்கணும், எப்படி காய் கனி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த விதைக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த விதையை நாம் வந்து மண்ணில் விதைக்கும் பொழுதுதான் அந்த மரம் விருட்சம் என்பது வெளியே வரும் இல்லையா. அதை நாம் விதைக்காமல் இருக்கும் பொழுது அதற்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அது வெளியில வராது. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ளும் நிறைய விஷயங்கள், நிறைய குணங்கள் இருக்கிறது. அவற்றை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அதை அனுபவமும் செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு உடல் என்கிற ஆடை தேவைப்படுகிறது. இப்போ நமக்கு ஒரு ஆடை தேவைப்படுகிறது அப்படின்றப்ப அது கிடைக்குது. அப்ப நான் அதை வெளிப்படுத்துவதற்கு, என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு மேடை என்பதும் அவசியம். அதுதான் இந்த உலகம் என்கிற மேடை. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ளும் மூன்று விஷயம் வந்து காமனாவே இருக்கு. முதல்ல வந்து தான் யார் என்கிற விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். ரெண்டாவது உறவுகள். இந்த உறவுகள் கிடைக்கும் பொழுதுதான் நமக்குள்ள என்ன இருக்கோ அவற்றை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவது, அனைத்து ஆத்மாக்களுமே படைக்கும் திறன் உள்ளவர்கள். கிரியேட்டிவிட்டி அப்படின்றது உள்ள இருக்கு. நாம் எண்ணங்களை படைக்கிறோம், கருத்துக்கள், ஐடியாஸ், உணர்வுகள் அப்படின்னு பலவற்றை நாம் படைக்கிறோம். சோ இத்தனை திறமைகளும் எனக்குள் இருக்கிறது. அதை நான் வெளியே கொண்டு வர வேண்டும். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமே எனக்கு தெரியல, அதற்கான நோக்கம் என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த உலகத்திலே நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ற ஒரு இடத்துல நாம இருக்கோம் இல்லையா. சோ நாம வந்து வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது மிக அவசியம்.
இருந்தாலும் எனக்கு வந்து இந்த கேள்வி இருந்துகிட்டேதான் இருக்கு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு.
வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் நம்முடைய கோல்ஸ், குறிக்கோள்கள் இல்ல இலக்குகளையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது நம்முடைய ப்ரொஃபஷனலாவும் சரி, பர்சனல் லெவல்லையும் சரி, பலவிதமான குறிக்கோள்கள் இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இல்ல லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நாம நிறைவேற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது வேறாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய பர்பஸ், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவுதான். எப்போ நமக்குள்ள ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வும், நான் யார் என்கிற விழிப்புணர்வு, அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப்ஸ், என்னுடைய உறவுகள், அதற்கப்புறமா எனக்குள்ள வந்து இவ்வளவு படைக்கும் திறனும் இருக்கிறது, இந்த மூன்று விஷயங்களுமே இருக்கும் பொழுது அந்த ஒரு உணர்வோடு நாம் வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் வாழ்க்கைக்கான அந்த பர்பஸ் என்பது பூர்த்தியாகும். இல்லைன்னா இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிப்போம், ஆனா நோக்கம் என்ன, ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வென்பது ஏற்பட்டுவிடும். எனக்குள் இருக்கிற இந்த மூன்று விஷயங்களையும் மூன்று திறமைகளையும் நான் வெளிக்கொண்டு வந்து அதை சரிவர செய்யும் பொழுதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். இப்போ எனக்குள்ள வந்து இந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பது இருக்கிறது. நான் யார், எனக்குள்ளே என்னென்ன குணங்கள் இருக்கிறது, அடுத்தவர்கள் யார் அப்படின்னு நமக்கு விழிப்புணர்வும் இருக்கணும். இரண்டாவது உறவுகள். இந்த உறவுகள் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் எனக்குள்ளே இருக்கிற அந்த அன்பாகட்டும் இல்லை அமைதியாகட்டும் சந்தோஷமாகட்டும் அனைத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த வாழ்க்கை பயணத்துல வந்து நம்ம எவ்வளவோ பேரை நம்ம சந்திக்கிறோம். எனக்குள்ளே இருக்கிற அத்தனை குணங்களையும் நான் அங்கே வெளிப்படுத்துகிறேன். சோ அதுதான் உறவு. மூன்றாவது படைக்கும் திறன். எது சரியான எண்ணம், எது சரியான உணர்வு, எதை நான் படைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோடு நாம் அதை படைக்கும் பொழுது அதையும் நாம் வெளிப்படுத்துகிறோம். இந்த மூன்று விஷயங்களையும் வைத்து நாம் நம் வாழ்க்கையில் செல்லும் பொழுது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆத்மாவானது பரந்தாமத்தில் இருக்கும் பொழுது தனக்குள்ள இருக்கிற அத்தனை திறமைகளையும் அதனால் வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அங்கே வந்து உறவுகளும் வந்து கிடையாது. ஸோ வெளிப்படுத்தவும் முடியாது, அதே சமயத்தில் அனுபவமும் செய்ய முடியாது. எல்லாமே உறைந்து கிடைக்கிற ஒரு நிலையில இருக்கும். அதற்காக ஆத்மா இந்த உலகத்திற்கு வருகிறது. இந்த உலகத்தில் வந்து எனக்கு ஒரு உடல் என்கிற ஆடை கிடைக்குது, ஒரு மேடை கிடைக்குது. அந்த மேடையில் என்னுடைய முழு திறனையும் நான் வெளிப்படுத்துகிறேன். உறவுகளிடத்திலே வந்து நான் இன்டராக்ட் செய்கிறேன். இங்க வேலை செய்யறேன், காரியங்களை செய்யறேன் இல்லையா, பேசுறேன், பழகிறேன், அந்த மாதிரி விஷயங்களை நான் செய்யும் பொழுதுதான் எனக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நான் வெளிப்படுத்த முடியும். வெளிப்படுத்தும் பொழுதே நான் அதை அனுபவமும் செய்கிறேன். அனைவருக்குமே வந்து எனக்குள்ள இருக்கிற முழு திறமையையும் வெளிக்காட்டணும் அப்படின்றது நிச்சயமா அந்த ஆசை இருக்கும். ஆனால் அதற்கு முன்னால் நமக்குள்ள எத்தனை விதமான திறமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் இருக்கணும்.
இந்த உலகம் ஒரு மேடை, இங்க எல்லாருமே வந்து நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அந்த விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். நான் வந்து பெஸ்டா இங்க வந்து பண்ணணும் அப்படின்னு. ஆனா எங்க தவறு நடக்குது, எங்க நான் வந்து தப்பு செய்யறேன்?
தவறு செய்யணும் அப்படின்னு யாரும் விரும்புறதில்ல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டரை வந்து இம்போஸ் பண்றாங்க. அதற்காகவே வந்து தனி டிபார்ட்மெண்ட்ஸ், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சில டீம்ஸ் அந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக வேலை செய்யறாங்க. எதற்காக நம்ம மேல் திணிக்கப்படுகிறது அப்படின்னா, நாம் எப்பொழுது அந்த சட்டம் ஒழுங்கை மதித்து நாம் நடக்கவில்லையோ அப்போதான் நம்ம மேல் அது திணிக்கப்படுகிறது. ஏன் திணிக்கப்படுகிறது? எனக்கே இது சரி இது தவறு என்று தெரிந்திருந்தால், அதை உணர்ந்து அதை செயல்படுத்தினால் அந்த திணிப்பு என்பது அவசியம் இல்லை இல்லையா. ஆனால் ஆத்மா எது சரி எது தவறு அப்படின்னு தெரிந்து கொள்கிற நிலையும் இல்லை, அந்த விழிப்புணர்வும் இல்லை, அதை செயல்படுத்துகிற அந்த சக்தியும் குறைந்திருக்கும் பொழுதுதான் லா அண்ட் ஆர்டர், இந்த சட்டம் ஒழுங்கு என்பது நம் மீது திணிக்கப்படுகிறது. ஆத்மா முதல் முதல்ல வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விழிப்புணர்வோட இருந்திருக்கும். அந்த விழிப்புணர்வு இருக்கும் பொழுது எது சரி எது தவறு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் இருக்கும், அதன்படி தானாகவே நடந்திருக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் ஆத்மா மிகவும் தூய்மையானதாக இருந்திருக்கும், சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி திணிக்கப்பட வேண்டிய அவசியம் என்பது இருந்திருக்காது. எப்போ நாம் அதை உணர்கிற நிலையில இல்லையோ அப்போ நமக்கு மற்றவர்கள் சொல்வது, மற்றவர்கள் நம் மீது இதைதான் செய்ய வேண்டும் இப்படிதான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு என்பது ஏற்பட்டுறது.
ஓகே, இப்ப எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு வந்து தவறா இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி சரின்னு சொல்லப்படுறது எல்லாம் சரியாகவும் தவறுன்னு சொல்லப்படுறது எல்லாமே தவறாகவும் இருக்க முடியுமா?
நம்ம சரியா யோசிச்சு பார்த்தோம்னா நிச்சயமா வந்து சரி அப்படின்ற விஷயம் வந்து சரியாகத்தான் இருக்கும். இப்ப நமக்கு நாமே வந்து இத கேள்வி கேட்டுக்கலாம். நம்ம வந்து மத்தவங்க கிட்ட போய் கேக்குறத விட இது எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம கேக்குறத விட, ஒரு சில சமயங்கள்ல நாம் செய்கிற செயல்களானாலும் சரி ஒரு சில விஷயங்களானாலும் சரி நமக்குள்ளேயே நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே இருந்து ஒரு இன்னர் வாய்ஸ், ஆள் மனதுல இருந்து ஒரு குரல் வந்து கேட்கும், இது தவறு இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு நமக்கு கேட்கும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா அதை இக்னோர் பண்ணிட்டு ஒரு சில சமயங்கள்ல செஞ்சிடுறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு சில கட்டத்துல வந்து நாம உண்மையை சொல்லணும் அப்படின்னு தான் நினைப்போம், ஆனா பொய் சொல்லிடுவோம். ஏன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக, இல்ல தேவையில்லாத பதில்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக நாம என்ன சொல்றோம், இதை வந்து தேவையில்லாம வந்து டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பொய் சொல்லிடுறோம். ஆனா நம்முடைய உள் உணர்வுக்கு அது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஆகும் பொழுது, நமக்குள்ளேந்து எழுகிற அந்த குரலை அழுத்தி விடும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா அது நமக்கு காஷன் பண்றத சொல்வதையே வந்து நிறுத்திக்கும். இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த குரல் வந்து ஏற்படும். நமக்கு நாமே அதை கேட்கும் பொழுது நமக்கே தெரியும், இல்ல இது வந்து தேவையற்ற விஷயம், இது தவறான விஷயம், இதுதான் சரியான விஷயம் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனா நாம் காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம். இது தேவையில்லை, இது தேவை அப்படின்றதனுடைய அடிப்படையில சரி தவறு என்பதையும் நாம மாத்திக்கிட்டே வரும்.
இப்ப நான் தொடர்ந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் அது தப்புன்னு தெரிஞ்சு கூட நான் அதை தொடர்ந்து செய்யறதுதான் வந்து என்னுடைய வழக்கமா மாறிடுது. சோ இந்த வழக்கம் தான் வந்து பின்னால என்னுடைய பழக்கமா மாறிடுது இல்லையா?
ஆமா. ஆனாலும் நமக்கு எது சரி எது தவறு அப்படின்னு நமக்கு தெரியும். வாழ்நாள் முழுவதும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா மூணு விஷயங்கள் நடக்குது. முதல்ல ஆக்ஷன், நாம் செய்கிற செயல்கள், நம்முடைய செயல்கள். ரெண்டாவது இன்டராக்ஷன், மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளுதல், மற்றவரோடு நாம் பழகுவது, அது இன்டராக்ஷன். மூணாவது வந்து ரியாக்ஷன், ஒருத்தர் ஒரு செயலை செய்யறாரு, அதற்கேத்தா போல நான் ஒரு செயலை செய்கிறேன், அது ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ வாழ்நாள் முழுக்கவுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன், இன்டராக்ஷன், ரியாக்ஷன் அப்படின்னு மூன்று விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு. நாம் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் வெளிப்படுத்துகிறேன், நான் எதை வெளிப்படுத்துகிறேனோ அதுவே எனக்கு திரும்பவும் கிடைக்கிறது. அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்மீகத்துக்குன்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளின் படி இந்த செயல்களும் செயல்களினுடைய பலன்களும் நமக்கு ரியாக்ஷனாக திரும்ப கிடைக்கிறது. இது நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல தெரிஞ்சிருக்கோம் ஆனா அதை நம்ம விழிப்புணர்வுல வச்சுக்காம இருக்கும். அதனாலதான் வந்து தவறுகள் என்பது நடக்குது.
நான் ரொம்ப நாளா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த முழு உலகமும் எந்த விதியின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது? அப்புறம் இந்த இயற்கைய யார் உருவாக்கியிருப்பாங்க?
மூன்று விஷயங்கள் அழிவற்றவை. ஆத்மா, ஆத்மா என்பது சக்தி, பரமாத்மா கடவுள். மூன்றாவது இந்த உலகம் என்கிற நாடக மேடை, இந்த வேர்ல்ட் டிராமா. இந்த மூன்று விஷயங்களும் அழிவற்றது, எட்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அழிவற்றது? இதை யாருமே உருவாக்கல. ஏதாவது ஒன்றை நாம் உருவாக்கி இருந்தால் நிச்சயமாக அதற்கு அழிவு என்பது, முடிவு என்பதும் நிச்சயமாக இருக்கும். இந்த மூன்றிற்கும் முடிவு என்பது இல்லை, அழிவு என்பது இல்லை. அதனால் இதை யாரும் உருவாக்கவில்லை. இட் எக்ஸிஸ்ட், அது இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நாம இயற்கையினுடைய விதி அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டா கூட பல விதமான விதிகள் இருக்கிறது. அதை வந்து யாருமே உருவாக்கல. எப்படி இயற்கையின் விதிகள் தானாகவே அமைந்து அது நடந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் ஒரு சில விதிகள் இருக்கிறது. அந்த ஆன்மீகத்தினுடைய விதிப்படிதான் நம்முடைய செயல்கள், அந்த செயல்களின் அடிப்படையில் பலன்கள் அப்படின்ற ஒரு சைக்கிளும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. இதை நாம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்முடைய விழிப்புணர்வுல வச்சுக்கிட்டு நாம் செயல்படும் பொழுது பல விஷயங்களுக்கு நமக்கு விடை என்பது கிடைச்சிடும்.
இந்த விதியை பற்றி நமக்கு யாரு சொல்வாங்க?
இந்த விதிகள் பத்தி நமக்கே தெரியும். இதை தான் நாம வந்து கர்ம தத்துவம், கர்மா பிலாசபி அப்படின்னா கூட நம்ம சொல்றோம் இல்லையா. நாம எதை செஞ்சோமோ அதற்கேற்ற பலன்கள் நமக்கு திரும்ப வரும். எதை விதைத்தோமோ அதை தான் நம்ம அறுப்போம் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கோம். சோ இதை வந்து யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம், நமக்கே தெரியும்.
ஆனா நிறைய குழப்பங்கள் தான் வந்து இப்ப இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியாது. புறா வந்து பூனைய பார்த்து ஒரு பயத்துல வந்து கண்ணு முடிக்கும். எப்படி அது வந்து பயத்துல தன்னால கண்ணு முடிக்குதோ அதே மாதிரிதான் நம்மளும் நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ இல்ல அது எதுக்கு நடக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்றதோ அதெல்லாம் நம்ம யாரும் பண்றது இல்ல.
இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் வந்து நாம் தான் பொறுப்பு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம எடுத்துக்கணும். அந்த விழிப்புணர்வு வந்தாலே போதும், நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விதி வந்து நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
பல சமயங்கள்ல நம்ம சொல்றது என்னன்னா, இது நான் தெரிஞ்சு செய்யல, நான் தெரியாம செஞ்சிட்டேன், தெரியாம செஞ்சிட்டதுக்கு கண்டிப்பா மன்னிப்பு உண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை முறைய எல்லாருமே உருவாக்கி வச்சிருக்கோம்.
இக்னோரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அறியாமை அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடையாது. எனக்கு தெரியாது, நான் தெரியாம செஞ்சிட்டேன், அதனால எனக்கு வந்து தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா விதி வந்து அப்படி கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து இந்தியால நம்ம டிரைவ் பண்ணும்போது லெப்ட் சைட்ல டிரைவ் பண்றோம். இப்ப அமெரிக்கால போகும்பொழுது அங்க வந்து ரைட் சைட்ல டிரைவ் பண்றாங்க. அங்க போயிட்டு நாம லெப்ட் சைட்ல டிரைவ் பண்ணிட்டு அப்போ வந்து ஃபைன் கேக்குறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாது, நான் தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதற்கான தண்டனையும் அந்த ஃபைனும் நிச்சயமா நாம கட்டிதான் ஆகணும். அதே மாதிரிதான் இந்த விதிமுறைகளை விதிகளை வந்து நாம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு வந்து இயற்கையின் விதி, நேச்சர் லா அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது, கிராவிட்டி லா இருக்கு இல்லையா, அது வந்து இயற்கையினுடைய ஒரு விதி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேலிருந்து கீழே விழும் அப்படிங்கிறது தான் அந்த விதி. இப்போ அந்த விதி வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து சூப்பர்மேன் படத்தை பார்த்துட்டு மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து பறக்கணும்னு நினைச்சு என்ன ஆகும், மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க. அதற்காக வந்து நாம எனக்கு வந்து விதி தெரியாது, கிராவிட்டி லா என்பது எனக்கு தெரியாது, அதனால எனக்கு வந்து இந்த தண்டனை என்பது ஏற்படக்கூடாது, இந்த வலி என்பது உருவாகக்கூடாது அப்படின்னு சொன்னா அது சாத்தியமா? நிச்சயமா இல்லை. விதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதை யாரும் உருவாக்கல, அதன்படி நாம் செல்ல வேண்டும் அப்படின்றது தான் விதி. இப்போ எனி லா, அந்த லாவை வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது அதற்கு மாறாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யாரும் நம்மள வெளியிலேருந்து தண்டனை கொடுக்கறது கிடையாது, அதை பிரேக் பண்ணும்போது உருவாகிற அந்த வலியை தான் நாம தண்டனை அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த பையன் வந்து இயற்கையினுடைய விதிப்படி மேலேருந்து கீழே விழுந்துருவான், அதுக்கு அடிபடும், அதற்கான வலி என்பது ஏற்படும். அதே மாதிரிதான் நாம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ரியாக்ஷன் என்பது இருக்கு, ஒரு பலன் என்பது இருக்கு, அந்த பலனை நாம அனுபவிக்கிறோம். சோ கர்மத்தினுடைய விதி என்ன அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறோமோ அதற்கேற்றார் போன்ற பலனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். இதை வந்து நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்றைக்கு எனக்கு நடக்கிற அனைத்துமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் உருவாக்கி கொடுத்தது, இப்போ எனக்கு அது திரும்ப கிடைக்குது. இதை புரிஞ்சுக்கும் பொழுது விழிப்புணர்வுல இருக்கும். புவியீர்ப்பு விசை, அந்த விதியை பத்தி நம்ம பேசணும் இல்லையா, அது எப்பவுமே இருந்திருக்கு. அதை நாம் விழிப்புணர்வுக்கு ஒரு நாள் கொண்டு வந்தோம். எப்போ அதை வந்து நாம புரிஞ்சுக்கிட்டோமோ, அதை விழிப்புணர்வுல கொண்டு வந்தோமோ, அன்னைக்கு நாம அதை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தோம். பல அதிசயங்கள், அற்புதங்களை நாம் அதனால செஞ்சோம். அதே மாதிரி எந்த ஒரு ஆன்மீக விதியை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம், இன்றைக்கு எனக்கு நடக்கிற அனைத்து காரியங்களுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பு, என்னுடைய எண்ணங்கள் தான் காரணம், நான் உருவாக்கிய அந்த உணர்வுகள் தான் காரணம் அப்படின்றதை நாம புரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான பொறுப்பை நாம எடுத்துக்கிட்டோம், அதை நாம விழிப்புணர்வுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நான் மிக கவனமாக இருப்பேன். நாம வந்து தெரிஞ்சு செய்யறது இல்லையே அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், தவறே செய்யறதில்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ என்னுடைய செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் மனதின் மூலமாக எண்ணங்களை உருவாக்குகிறேன், அந்த எண்ணங்களை ஒரு தீர்மானமாக செய்து அதை செயலாக வெளிக்கொண்டு வருகிறேன். ஸோ என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல், என்னுடைய செயல், இவை மூன்றுமே என்னுடைய ஆக்ஷன்ஸ், நான் உருவாக்குகிற ஆக்ஷன்ஸ். சோ நான் ஒருத்தரின் பொருட்டு நான் எப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்குகிறேன், அதுல எப்படிப்பட்ட சக்தி என்பது உருவாகிறது, அது ரொம்ப முக்கியம். இப்ப நான் மற்றவர்களை பற்றி தவறாக நினைக்கிறேன், அவர் வந்து ரொம்ப கோபக்காரரு, அவர் செய்யறதெல்லாம் சரியில்லை, ஏன் இப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு நான் வந்து மனசுக்குள்ள அவரை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குறேன் அப்படின்னா, அது வந்து நான் செஞ்ச தவறு. இப்ப நம்ம வெளியே வந்து ரொம்ப நல்லா பேசலாம், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக ரொம்ப நல்லா பேசலாம், ஆனா என்னுடைய மனசுக்குள்ள அவரை பற்றின எண்ணம் என்பது தவறாக நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அந்த எண்ணம் என்கிற சக்தி தான் முதல்ல அவரை போய் அடையும். எனக்குள்ள உருவாகிற அந்த எதிர்மறை சக்தி, எதிர்மறை உணர்வு என்பது அவருக்குள்ள என்னை பற்றின ஒரு எதிர்மறை எண்ணத்தை அது உருவாக்கும். நான் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் அவரை பார்க்கிறேனோ அந்த எதிர்மறை உணர்வு அவர் உள்ள போய் அங்க இருக்கும். நான் எதிரில் வரும்பொழுது நான் உருவாக்கி அனுப்பின அதே எதிர்மறை உணர்வு என்பது அவருக்குள்ளேந்து வெளிவரும். அதே ஒரு கண்ணோட்டத்தில் அவர் நம்மை பார்ப்பார். அப்படிப்பட்ட சொல்களையும் செயல்களையும் தான் நமக்கு செய்வார். நம்ம எதுவுமே செய்யலையே, அவர் ஏன் நம்மளை பார்த்து இப்படி சொல்றாரு, நம்மை பற்றி ஏன் இவ்வளோ பேர் இப்படி பேசுறாங்க, எதற்காக என்கிட்ட வந்து எல்லாருமே வந்து எதிர்மறையான ஒரு உணர்வுல வந்து பழகுறாங்க அப்படின்னு நாம நினைப்போம். ஆக்சுவலா நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தினுடைய அந்த விதிப்படி நான் எதை உருவாக்கினேனோ, எதை செய்தேனோ, எதை இந்த உலகத்திற்கு அனுப்பினேனோ, எதை மற்றவர்களுக்கு நான் கொடுத்தேனோ, அதே சக்தி, அதே எண்ணம், அதே உணர்வு நமக்கு திரும்ப கிடைக்கிறது. எனக்கு இந்த விஷயங்கள் நடக்கிறது, இப்படிப்பட்ட செயல்கள் மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்களிடமிருந்து ஒரு எதிர்மறை உணர்வுகளும் எண்ணங்களும் என்னை வந்து அடைகிறது, நம்மிடமிருந்து உருவாகிற அனைத்திற்கும் நாம் தான் பொறுப்பு. நாம என்ன நினைக்கிறோம்னா, எண்ணங்கள் வந்து கணக்கில் வராது, நாம வந்து செயல்களை மட்டும் செஞ்சா அதுல தான் வந்து தவறு அப்படின்னா அதற்கான பலனை நாம அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எண்ணங்களும் நம்முடைய படைப்பு, அதற்கான பொறுப்பும் நாம் தான் எடுத்துக்கொள்ளணும். சோ எண்ணங்கள் அதனுடைய அடிப்படையில எப்படிப்பட்ட உணர்வை நாம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்கறோம், அதுக்கப்புறமா நாம என்ன செயலை செய்யறோம், அது எல்லாமே வந்து விதிகளின்படியே நடக்கிறது. அதனுடைய பொருட்டு தான் வந்து நமக்கு திரும்பவும் அதே மாதிரியான எண்ணங்கள் மற்றவர்கள்கிட்டேந்து கிடைக்கும், உணர்வுகள் மற்றவர்கள்கிட்டேந்து கிடைக்கும், அதே மாதிரியான செயல்கள் தான் மற்றவர்கள் எனக்கு செய்வார்கள். அதை நாம புரிஞ்சுக்கிட்டு நடக்கும். ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் தானே உருவாக்குறேன், அந்த எண்ணங்கள்ல கவனமா இருப்பேன். நான் எண்ணத்தை உருவாக்குகிறேன், அது தீர்மானமாக வருகிறது, அதன் பிறகு அது செயலாக வெளிப்படுகிறது. அந்த செயலின் அடிப்படையில் மீண்டும் ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நான் ஆல்ரெடி உருவாக்குன எண்ணத்தினுடைய அடிப்படையில செயல் நடந்துட்டு இருக்கு, நான் செய்த செயலின் அடிப்படையில மற்றொரு எண்ணம் என்பது உருவாகுது. சோ நம்ம இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல நாம நிறுத்தணும்.
எது நடந்தாலும் உடனே வந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கோபம் தான் எனக்கு வருது.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம வந்து எண்ணத்தை உருவாக்குறோம், அதை வந்து உணர்வாக நாம வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு முறை அதை செயல்படுத்தும் பொழுதும் அந்த செயல் வந்து நமக்குள்ள ஒரு பதிவாக பதிந்து விடுகிறது. அதன் பிறகு அடுத்த எண்ணம் என்பது அந்த செயலினுடைய அந்த பதிவாயிருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் உருவாகுது. சோ இது ஒரு சைக்கிள். அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய பாஸ்ட் பிரசன்ட் ஆகுது, பிரசன்ட் வந்து என்னுடைய ஃபியூச்சராகவும் இருக்கு. சோ இது ஒரு சைக்கிளாவே மாறிடுது. இப்ப கோபப்படுறோம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஒருத்தரை பார்த்து நாம கோபப்படுறோம், இல்ல ஏதாவது ஒன்றை நினைக்கிறோம், எண்ணத்துலதான் முதல்ல உருவாகுது. அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில நாம எதையாவது பேசுறோம், இல்ல ஏதாவது ஒரு செயலை செஞ்சுடுறோம், அந்த செயல் உள்ள போய் பதிஞ்சிடுது. மீண்டும் அடுத்த எண்ணம் என்பது அந்த செயலினுடைய அடிப்படையில தான் உருவாகுது. அப்போ எப்போ நாம அவரை பார்க்கும் பொழுதும் அப்படிப்பட்ட எண்ணம் வந்து ட்ரிகர் ஆகும், தூண்டுவிடப்படும், அதுதான் வெளியில வரும். அந்த இம்ப்ரெஷன் என்ன ஆகும்னா, ரீஇன்போர்ஸ் ஆயிட்டே வரும், ஆழமாக பதிந்து கொண்டே வரும். எப்பெல்லாம் அவரை பார்க்கிறோமோ நமக்கு கோபம் வரும், இல்ல எப்பெல்லாம் அவரை பார்க்கிறோமோ எதிர்மறை உணர்வு என்பது ஏற்படும். நமக்குள்ள உருவாகிற அந்த எதிர்மறை உணர்வு, அந்த எண்ணம் அவருக்குள்ள போயும் பதிஞ்சிரும். அப்ப அவருக்கும் அதே மாதிரி எண்ணமும் அதே மாதிரி உணர்வும் ஏற்பட ஆரம்பிக்கும். சோ இது வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே நாம நிறுத்தல, இது அப்படியே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஆத்மா அந்த உடல் என்கிற ஆடையை விட்டுட்டு போயிடுது. சோ இந்த ஆத்மாவும் வேற எங்கேயோ போயிடுது, இந்த ஆத்மாவும் வேறொரு இடத்துல வேறொரு உடல்ல இருக்கு. சோ ஆத்மா என்பது ஒண்ணுதான், எண்ணங்களும் உணர்வுகளும் பரிமாற்றம் வந்து ஆன்மீக அளவுல தான் நடக்குது. இப்போ ஆத்மா வேறொரு உடல்கள்ல இருக்கலாம், ஆனா அதே இரண்டு ஆத்மாக்கள் நேருக்கு நேர வரும்பொழுது என்ன ஆகும்னா, எப்பயோ நாம பதிவா செஞ்சு வச்சிருந்த அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் எமர்ஜ் ஆகும், வெளிவரும். அப்பதான் என்ன ஆகும்னா, இவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவங்க ஏன் என்ன பார்த்தா மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் நமக்கு தோணுது. அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, எனக்கு இப்ப நடக்கிறதுக்கான காரணம் நான் தான், அதற்கான பொறுப்பையும் நான் தான் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவரின் பொருட்டு நான் உருவாக்கின அந்த எண்ணமும் உணர்வுகளும் அவர்கிட்டேருந்து எனக்கு திரும்ப கிடைச்சிட்டு இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் நாம வந்து கர்ம கணக்குன்னு சொல்லுவோம், கொடுக்கல் வாங்கல். நான் எதை கொடுத்தேனோ அதுதான் அவரும் எனக்கு திரும்ப கொடுக்கிறார்.
இந்த கர்ம கணக்கு வந்து உருவாகிடுச்சு, இதை வந்து முடிக்க முடியுமா?
நிச்சயமா அந்த கணக்கை வந்து நம்மால வந்து செட்டில் பண்ண முடியும்.
இதை எப்படி முடிக்கிறது, இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
அடுத்த நிகழ்ச்சியில இந்த கர்ம கணக்கை எப்படி நம்ம தீர்க்க போறோம், எப்படி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா நீங்க எங்க தொலைபேசி மூலமாவோ அல்லது எங்களுடைய இமெயில் முகவரிக்கு ஒரு இமெயில நீங்க அனுப்பலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி